आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். ராமரை கொண்டு வந்து ஆட்சிக்கு கொண்டு வரப்பாடுபடுபவர்களிடம் இனி தேர்தல் பத்திரங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் மீது கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் கோட், ஏன் தலைமறைவாக நடமாடுகிறாய்? ஏன் உன்னை பத்திரமாக வைத்துக் கொள்கிறாய்? சொல்லுங்கள், ஏன் அவர்களை அறிமுகப்படுத்தினீர்கள்? ரகசியமாக எவ்வளவு எடுத்தீர்கள்? யாரிடமிருந்து எடுத்தீர்கள்? யாரை பயமுறுத்துகிறீர்கள் அல்லது துன்புறுத்துகிறீர்கள்? மற்றும் கோட் என்று ஒரு பாடலின் மூலம் அவர்களிடம் கேட்க வேண்டும். நன்கொடை வியாபாரத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் நீங்கள்தான். இப்போது உண்மை வெளிவந்துவிட்டது என்று சொல்லுங்கள். அல்லது பத்திரங்களின் ஹோலியில் நீங்கள் எத்தனை முறை ஈடுபட்டுள்ளீர்கள்? யாருடன் உணவளித்தீர்கள்? பொய் சொல்லாதே, இப்போது பத்திரங்களை பற்றி உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் பத்திரங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் என்றால் நான் அதை ஏன் மறைக்கவில்லை? இன்று ஸ்டேட் வங்கி மீண்டும் ஏமாற்றத்தை எதிர்கொண்டது. இந்த விவகாரம் மிகவும் தீவிரமானது. இந்த மோசடியை பார்த்து புரிந்து கொள்ளும் பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். முடிந்தால் இதை பாடி ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த செய்தியை பரப்புங்கள். இது உண்மையிலேயே மிகப்பெரிய செய்தி. ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த மோசடியை பரப்புவது உங்கள் கடமை. மார்ச் 14 அன்று தேர்தல் ஆணையம் அளித்த தரவுகளில் ஒரு நேர்மையற்ற செயல் சிக்கியுள்ளது. ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா பத்திரத்தின் தனிப்பட்ட எண்ணை வழங்கவில்லை. எந்த தரப்பினர் இத்தனை கோடி மதிப்பிலான பத்திரத்தை பணமாக்கியுள்ளனர் என்பதை அடையாளம் காண முடியும். இன்று உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையையும் தீர்த்து வைத்துள்ளது. ஸ்டேட் வங்கி தனிப்பட்ட எண்ணை வழங்க வேண்டும் என்று கூறியது. இப்போது இதன் மூலம் யார் யாரிடம் பணம் பெற்றார்கள் என்பது நிரூபணமாகி தெரிந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு குறிப்பிடத்தக்க முடிவு மற்றும் ஸ்டேட் வங்கிக்கு ஒரு பெரிய பின்னடைவாகும். இது மீண்டும் மீண்டும் தன்னை சங்கடப்படுத்துவதில் உறுதியாக உள்ளது. இது என்ன வகையான வங்கி? ஆட்கள் என்ன சொன்னாலும் சொந்தக்காரன் கோபப்படக்கூடாது என்று சபதம் எடுத்திருப்பதாக தெரிகிறது. இது ரொம்பவே அதிகம். தேர்தல் ஆணையத்திடமிருந்து மனு. இன்னும் ஸ்டேட் வங்கி கண்டிக்கப்பட்டது. நல்ல நாட்கள் வந்தால் இதுதான் நடக்கும். மீண்டும் மீண்டும் எதையாவது மறைக்கவும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தாமல் இருக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மார்ச் 2018 மற்றும் மார்ச் 2019 இடையில் ஸ்டேட் வங்கி தரவை வழங்கவில்லை. ஏனெனில் இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு இல்லை. இது சுமார் 2500 கோடி ரூபாய். ஏப்ரல் 1, 2019 முதல் பிப்ரவரி 15, 2024 வரை 12 பைசா 516 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியதற்கான புள்ளிவிவரங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. இதில் மொத்தம் 20 நன்கொடையாளர்கள் 6000 பைசா கோடிக்கு மேல் வாங்கியுள்ளனர். பிரத்யேக எண் கிடைத்தவுடன் அரசியல் தொடர்புகள் வேகமாக வெளிப்படும். ரீடுகள் மற்றும் உறவுகள் பற்றிய செய்திகள் ஏற்கனவே நிறைய வெளிப்படுத்துகின்றன. ரீடுகள் நடத்தப்பட்டு பத்திரங்கள் வாங்கப்பட்டு சில சமயங்களில் பத்திரங்கள் வாங்கப்பட்டு பின்னர் அரசாங்கத்தால் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன. இந்தியாவில் 16 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன. மேலும் 1300 மட்டுமே தேர்தல் பத்திரங்களை வாங்குகின்றனவா? அதிகார மையத்துடன் ஒரு சிலரின் தொடர்பு எவ்வளவு ஆழமானது என்பதையும் இந்த எண் காட்டுகிறது. இப்போது அதை பாருங்கள். பல குமிழ்கள் உருவாகியுள்ளன. மிகப்பெரிய குமிழ்கள் சிலவற்றை கவனியுங்கள். 1368 கோடி மதிப்புள்ள அதிக பத்திரங்களை வாங்கிய ஃபியூச்சர் கேமிங் மிகப்பெரியது. 966 கோடி மதிப்பிலான பத்திரங்களை வாங்கிய மேகா இன்ஜினியரிங். இளஞ்சிவப்பு நிறத்தில் 377 கோடி மதிப்பிலான பத்திரங்களை வாங்கிய ஹல்டியா எனர்ஜி எங்களிடம் உள்ளது. 376 கோடிகளை நன்கொடையாக வழங்கிய வேதாந்தா குழுமத்தின் குமிழி அதைவிட சிறியது. வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் 220 கோடியும், பார்த்தி ஏர்டெல் 198 கோடியும், கெவென்டர் ஃபுட் பார்க் 195 கோடியும் நன்கொடையாக வழங்கியுள்ளன. இவை தவிர பல சிறிய குமிழ்கள் உருவாகியுள்ளன. ஆனால் அவற்றின் கதைகள் இன்னும் வெளிவரவில்லை. பெரிய குமிழிகளை பார்க்கும்போது அவற்றின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதாக தோன்றலாம். அதாவது 100 லட்சம் நிறுவனங்களில் 1300 நிறுவனங்கள் மட்டுமே பத்திரங்களை வாங்கியுள்ளன. இவற்றில் பெரிய அளவில் நன்கொடை அளிக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை அரிதாகவே 50 ஆகும். இந்த குமிழ்கள் அதிகாரத்தின் தாழ்வாரங்களில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு செலுத்தும் ஒரு சிலரே என்பதை காட்டுகின்றன. இந்த சூழ்நிலை அதிகாரம் மற்றும் பணத்தின் மையப்படுத்தல் என்று குறிப்பிடப்படுகிறது. இது சில சூழல்களில் தன்னலக்குழு என்று அழைக்கப்படுகிறது. மற்றவற்றில் இது ஒரு சேவல் சண்டையுடன் ஒப்பிடப்படுகிறது. செல்வந்தர்கள் மற்றும் ஊழல்வாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் இந்த அமைப்பை விவரிக்க புளூட்டோக்ராசி மற்றும் கிளெப்டோக்ராசி போன்ற சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. அதிக பத்திரங்களை வாங்கும் நிறுவனங்கள் அரசாங்க ஆதரவு இல்லாமல் செயல்பட முடியாதவை. கனிமங்கள், உலோகங்கள், தொலைத்தொடர்பு, மருந்துகள் மற்றும் மருந்தகங்களுக்கு உரிமங்கள் தேவை. எரிசக்தி, உள்கட்டமைப்பு மற்றும் பொறியியல் துறைக்கு அரசு திட்டங்கள் அவசியம். இந்த பை சார்ட்டிலிருந்து பார்த்தால் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசுக்கு அடுத்தபடியாக பாஜக அதிக நன்கொடைகளை பெற்றுள்ளது என்பது தெளிவாகிறது. அரசியல் கட்சிகளில் சிலருக்கு மட்டுமே கணிசமான நிதி கிடைத்துள்ளது. சில நிறுவனங்கள் பெரிய நன்கொடைகளை வழங்குவதன் மூலம் மற்ற நிறுவனங்களைத் தவிர்த்து கணிசமான நன்மைகளைப் பெறுகின்றன என்று இது அறிவுறுத்துகிறது. நன்கொடைகள் முதன்மையாக பிஜேபி மற்றும் ஒன்று அல்லது இரண்டு கட்சிகளுக்கு செல்கின்றன. இதன் விளைவாக மற்றவை பலவீனமடைகின்றன. எம்ஐடி பேராசிரியர் த்வைபாயன் பானர்ஜி இந்த கிராபிக்ஸ்களை எங்களுக்காக உருவாக்கியுள்ளார். அதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விளையாட்டு. ஒரு சில நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தும், ஒரு கட்சி மட்டுமே ஆட்சி செய்யும். யாருக்கு லாபம்? அதிக பத்திரங்களை வாங்கிய நிறுவனம் ஃபியூச்சர் கேமிங் ஆகும். இந்த நிறுவனம் வருமான வரி மற்றும் ஈதி மூலம் ரெய்டு செய்யப்படும்போது அதன் நன்கொடைகளை அதிகரிக்கிறது. மோசடி விசாரணையில் உள்ள ஒரு நிறுவனம் பத்திரங்களை வாங்குவதன் மூலம் நன்கொடைகளை வழங்கும்போது இது என்ன வகையான வெளிப்படைத்தன்மை? மணிக்கட்டை அழுத்தி பிடுங்கிய முஷ்டியை திறக்க நம் அண்ணனுக்கு தெரியும் போலிருக்கிறது. இந்த நுட்பம் அல்லது தந்திரோபாயம் அவர்களின் சொந்த முகாமில் உள்ள மக்களை வெல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. காங்கிரஸ் ஊடகப் பொறுப்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் சொல்வதை கேளுங்கள். பத்திரங்களால் நீங்களும் பலனடைந்ததாக சொல்வீர்கள். வா ஜ க வுக்கு 6000 கிடைத்தது, உங்களுக்கு 1400 கிடைத்தது. இது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. ஆனால் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன், ஈதி மற்றும் பெட் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. யாரையும் மிரட்டவோ பயமுறுத்தவோ முடியாது. 10 வருடங்களாக நாங்கள் ஆட்சியில் இல்லை. விமான நிலைய திட்டங்கள் போன்ற பெரிய திட்டங்களை நாங்கள் வழங்கவில்லை. மோடியின் அரசாங்கம் அதை செய்கிறது. எனவே நாங்கள் இல்லை. கான்ட்ராக்ட் கொடுப்பதற்கோ அல்லது பொதுத்துறையை விற்பதற்கோ அல்லது மிரட்டி பணம் வசூலிப்பதற்கோ, இதுதான் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள வித்தியாசம். நன்கொடையாளர்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. அவர்கள் பாஜகவுக்கு பல்வேறு வழிகளில் நன்கொடை அளித்திருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் தொடங்குவதற்கு முன் எங்களுக்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது, பல நிறுவனங்களை செயலிழக்கச் செய்தது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். முதலில் சோதனை நடத்தப்பட்டது, பின்னர் அவர்கள் பத்திரங்களை வாங்கினார்கள், பின்னர் அவர்களில் சிலர் அரசாங்க ஒப்பந்தங்களை பெற்றனர். தேர்தல் பத்திரங்களின் வடிவத்தை உற்று நோக்கினால் பிரதமர் நரேந்திர மோடி மதத்தை ஏன் அதிகம் வலியுறுத்துகிறார், ஏன் இந்த விஷயத்தில் மௌனம் காக்கிறார் என்பது புரியும். இந்த விஷயங்களில் நீங்கள் அவரிடம் கேள்வி கேட்க முடியாது என்று அவர் அமைதியாக இருக்கிறார். உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும்போதெல்லாம் அவர் ஒரு கோவிலுக்கு செல்வதையோ அல்லது தியானிப்பதையோ நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர் உண்மையாக அர்ப்பணிப்புடன் இருக்கிறார், கேள்விகளுக்கு நேரமில்லாமல் இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பிப்ரவரி 15 அன்று வந்தது. இப்போது மார்ச் 15. தேர்தல் பத்திரங்கள் உங்கள் முன் உள்ளன. பிரதமர் ஒருமுறை கூட பேசவில்லை. இந்த மௌனம் கேள்வியை எழுப்புகிறது. ஆய்வு செய்வதை தவிர்க்க அவர் மதத்தை நாடுகிறாரா? அவர் தொடர்ந்து பொதுமக்களின் பார்வையில் தன்னை வைத்திருக்கிறார், ஆனால் கவனிக்கப்படாமல் இருக்கிறார். அவர் பிரதமர் என்பதை மறக்கும் வகையில் கோவில்களை கட்டமைத்து அரசின் கணக்குகள் குறித்து அவரிடம் கேள்வி கேட்க வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஒவ்வொரு பத்திரத்திற்கும் ஒரு தனிப்பட்ட எண் ஒதுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இப்போது கூறியுள்ளது. யாருடைய பணம் யாருடைய பாக்கெட்டில் சென்றது என்பதை வெளிப்படுத்துகிறது. நன்கொடைகளில் மிகப்பெரிய பாத்திரமான சாண்டியாகோ மார்ட்டினை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் நன்கொடை அளிக்கும் இவர்கள் யார்? அதற்கு பிரதமரே கூட 2000 ரூபாய் கொடுக்கிறார்களா? பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை விட அவர்கள் பாஜகவை அதிகம் நேசிக்கிறார்களா? அமித்ஷாவும் 2000 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். மார்ட்டின் 1368 கோடி மதிப்பிலான பத்திரங்களை பிஜேபிக்காக வாங்கினார் என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அந்த முறை ஏதோ ஒன்றை கூறுகிறது. இவர்தான் கோவையைச் சேர்ந்த மார்ட்டின், சாண்டியாகோ மார்ட்டின். மியான்மரிலிருந்து வந்து இந்தியாவில் லாட்டரி வியாபாரம் செய்து ஏழைகளை ஒரே இரவில் பணக்காரராக்கும் கனவை விற்று பணம் சம்பாதிக்கிறார். 2019 மற்றும் 2024 இடையில் அவரது நிறுவனம் வருமான வரி மற்றும் ஈதியால் சோதனை செய்யப்பட்டது. பணமோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2, 2022 அன்று மார்ட்டின் நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதன் 409 கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 5 நாட்களுக்குப் பிறகு இந்த நிறுவனம் 100 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்குகிறது. பணமோசடி குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டாலும் பல அரசியல்வாதிகள் சிறையில் அடைக்கப்படுவதற்கு வழிவகுத்தது. கட்சி உடைப்புக்கான அழைப்புகள் மற்றும் அரசாங்கத்தை கவிழ்க்கும் அச்சுறுத்தல்கள் மார்ட்டின் நிறுவனம் 2019 மற்றும் 2024 இடையில் 1,368 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்குகிறது. லாட்டரி வியாபாரத்துடன் தொடர்புடைய நிறுவனம் தேர்தல்களை வாங்கியுள்ளது. 1,000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள பத்திரங்கள் நாட்டின் சிறந்த பத்திரங்களை வாங்குபவராக ஆக்கியது. 1,000 கோடி நன்கொடை அளிக்க எங்கிருந்து நிதி கிடைத்தது என்பது விசாரணைக்கு உரியது. இருப்பினும் பாஜகவிடம் கேள்வி எழுப்பப்பட வேண்டும். மார்ட்டின் நிறுவனத்திடமிருந்து கட்சி நன்கொடைகளை ஏற்றுக்கொண்டதா? இதுவரை நன்கொடைக்கும் அரசியல் கட்சிக்கும் இடையே நேரடி தொடர்பு எதுவும் நிறுவப்படவில்லை. ஆனால் பல்வேறு ஊடக அறிக்கைகள் இணைப்பை பரிந்துரைக்கின்றன. லாட்டரி வர்த்தகத்தில் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார். ஏப்ரல் 2, 2023 அன்று நிதி அமைச்சரின் அலுவலகம் இந்த சந்திப்பின் படத்தை ட்வீட் செய்தது. ஜோஸ் மார்ட்டின் நிதி அமைச்சரை சந்தித்து தனது நன்றியை தெரிவித்தவர்களில் ஒருவர் இந்தியாவில் லாட்டரி சந்தையை திறப்பதற்காக வாதிட்டார். இது 5 கோடி வேலைகளை உருவாக்கும் மற்றும் அரசாங்கத்திற்கு 1.25 கோடிக்கும் அதிகமான GST உருவாக்குவதாக அவர் கூறுகிறார். 2015 இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட செய்தியில் இந்த தகவல் வந்துள்ளது. சாண்டியாகோ மார்ட்டினின் மூத்த மகன் சார்லஸ் ஜோஸ் மார்ட்டின் பாஜகவில் இணைந்தார். எளிமையான விழாவில் பதவியேற்றார். 3 மாதங்களுக்கு முன்பு சார்லஸ் மார்ட்டின் பாஜகவில் சேர விருப்பம் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2014 சாண்டியாகோ மார்ட்டின் 8 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சிபிஐ குற்றப்பத்திரிகையை எதிர்கொண்டபோது அவரது மனைவி கோவையில் பிரதமர் மோடியுடன் மேடையை பகிர்ந்து கொண்டார். ஊழலில் சிக்கியவரின் மனைவியுடன் பிரதமர் மேடையில் அமர்ந்தது ஏன் என்ற கேள்விகள் எழுகின்றன. சிக்கிம் அரசிடம் 4,500 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜக செய்தித் தொடர்பாளர் கூறுகையில், சார்லஸின் தந்தை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், ஆனால் மோடி ஜி மற்றும் கட்சியை பெரிதும் மதிக்கும் நல்ல மனிதர். சிபிஎம் ஊதுகுழலான தேசாபிமானிக்கு மார்ட்டின் 2 கோடிகளை நன்கொடையாக வழங்கிய கேரள அரசியலில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் விவரித்தது. இது கட்சிக்குள் கணிசமான சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஊதுகுழலின் பொது மேலாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விஜயன் தரப்பினர் பணத்தை திருப்பித் தர வேண்டியதாயிற்று. மார்ட்டின் திமுக தலைவர் கருணாநிதியின் அரசியல் தொடர்புகளை குறிப்பிட்டு அவர் எழுதிய திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார். கேரளாவின் முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் அசாக் ஒரு ட்வீட்டில் குறிப்பிட்டுள்ளபடி அவரது வணிகம் பல மாநிலங்களில் பரவியுள்ளது. மார்ட்டின் ஃபியூச்சர் கேமிங் மற்றும் லாட்டரி நிறுவனம் பாஜகவுக்கு 1.368 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. இந்த நிறுவனம் சிக்கிமில் என் மீது 2 அவதூறு வழக்குகளையும் பதிவு செய்துள்ளது. இந்த நன்கொடைகள் லாட்டரிகளின் மீதான GST விகிதத்தை குறைப்பதோடு தொடர்புடையதாக இருக்குமா? மார்ட்டின் நிறுவனத்தின் நிலைமை விசித்திரமானது. மார்ட்டினின் மகன் சார்லஸ் மார்ட்டின் 2015 பாஜகவில் இருந்து வருகிறார். ஆனாலும் ED சோதனைகள் அக்டோபர் 2023 வரை தொடர்ந்தன. மே 2023 457 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் நிறுவனம் ஜனவரியில் பத்திரங்களை வாங்குகிறது. ED அதன் சோதனைகளை தீவிரப்படுத்துகிறது மற்றும் நிறுவனம் நன்கொடைகள் செய்ய வேண்டியிருக்கும் போதெல்லாம் அதன் பத்திர விகிதங்களை அதிகரிக்கிறது என்று கருதுவது நியாயமானதா? அக்டோபர் 2023 மற்றும் ஜனவரி 2024 இடையில் நிறுவனம் 1.33 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியுள்ளது. இப்போது இந்த விளக்கப்படத்தை கவனியுங்கள். ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் எத்தனை பத்திரங்கள் வாங்கப்பட்டன என்பதை இது காட்டுகிறது. 2020 அக்டோபரில் 1.50 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. 2021 நிறுவனம் ₹109, ₹30 மற்றும் ₹195 கோடி மதிப்பிலான பத்திரங்களை 3 தனித்தனி சந்தர்ப்பங்களில் வாங்கியது. அந்த ஆண்டிற்கு மொத்தம் 1.334 கோடி ரூபாய். அதற்கு இவ்வளவு பணம் இருக்கிறதா? இது அவர்களின் சொந்தமா அல்லது வேறு யாருடைய பணமா? 2022 ஜனவரியில் 1.210 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. 3 மாதங்களுக்குப் பிறகு ஏப்ரல் 2022 மீண்டும் 1.00 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. அதன்பின் ஜூலையில் $0.75 கோடி, 2022 அக்டோபரில் $0.05 கோடி, 2022 டிசம்பரில் $0.10 கோடி என மொத்தம் $0.500 கோடி 2022 வழங்கப்பட்டது. உபி தேர்தல். 2022 உத்தரகாண்ட், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. ஹிமாச்சல் மற்றும் குஜராத். இந்த நிறுவனத்தில் நன்கொடை அளிக்க இவ்வளவு பணம் எப்படி உள்ளது? எந்த கட்சிக்கு பணம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசடி எதுவும் இல்லை என்று நீங்கள் இன்னும் நம்புகிறீர்களா? இந்த அமைப்பு மிரட்டி பணம் பறிக்கும் ஒன்றாகவே தெரிகிறது. ஒரு நிறுவனத்தில் ரெய்டுகள் நடத்தப்பட்டு அதன் பிறகு கோடிக்கணக்கான மதிப்புள்ள பத்திரங்களை வாங்குகிறது. நம்பிக்கையின் பெயரால் மக்கள் தங்கள் மூளையை முழுவதுமாக மூடிவிட்டார்களா? ராய்டர்ஸில் வெளியிடப்பட்ட கிருஷ்ணா கௌசிக்கின் அறிக்கை 2013 சுமார் $272 மில்லியன் திரட்டி, அதில் 75% பாஜகவுக்கு வழங்கிய ப்ரூடென்ட் எலக்டோரல் திரஸ்ட் சுமார் 1600 பைசா கோடியை பற்றி விவாதிக்கிறது. இது காங்கிரசுக்கு கொடுத்ததை விட 10 மடங்கு அதிகம். 2013 காங்கிரஸ் அரசாங்கம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பதற்காக அத்தகைய தேர்தல் அறக்கட்டளையை நிறுவியது. தேர்தல் அறக்கட்டளை விவகாரத்திலும் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அறக்கட்டளை நிறுவனங்களிடமிருந்து பணத்தை பெற்று அதன் விதிகளின்படி எந்தவொரு தரப்பினருக்கும் காசோலைகளை வழங்குவதாக அறிக்கை விளக்குகிறது. ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் தலா $50 கோடி 2 காசோலைகளை March 23 மற்றும் 24 தேதிகளில் ப்ரூடென்ட் அறக்கட்டளைக்கு வழங்கியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நாளில் அந்த அறக்கட்டளை பாஜகவுக்கும் அதே தொகைக்கான காசோலைகளை வழங்கியது. இதனால் மார்ட்டின் இந்த அறக்கட்டளைக்கு $0.00 கோடி நன்கொடை அளித்தார். ஆனால் அவர் நன்கொடை அளித்த அறக்கட்டளை 75% தொகையை பாஜகவுக்கு மட்டும் அளித்து மொத்தம் 1600 பைசா கோடியை வழங்கியுள்ளது. மார்ட்டினின் $0.00 கோடி அனைத்தும் பாஜகவுக்குச் சென்றது அல்லது $0.75 கோடி சென்றது என்பது இதன் மூலம் தெரியவந்துள்ளது. தேர்தல் பத்திரங்களைப் போலவே தேர்தல் அறக்கட்டளையும் ஆய்வு செய்ய வேண்டிய மற்றொரு பகுதி. எவ்வாறாயினும் தற்போதைய ஐடி மற்றும் இடி சோதனைகளின் போது மார்ட்டின் நிறுவனம் வாங்கிய $0.1368 கோடி மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்கள் மீது எங்கள் கவனம் உள்ளது. இந்த பணமெல்லாம் பாஜகவுக்கு சென்றதா? இதை நிறுவிய பின் நிலைமை தெளிவாகும். ஈடி ரெய்டுகளில் சிக்கிய மார்ட்டின் நிறுவனம் கட்சிக்கு நன்கொடை வழங்கியது பாஜகவுக்கு ஏதேனும் தெரிந்திருக்குமா என்று யோசிக்கலாம். அவர்களுக்காக $0.1368 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியதாக திரு நட்டாவிடம் அந்த நிறுவனம் சூசகமாக தெரிவித்திருக்க முடியுமா? பல்வேறு தற்செயல் நிகழ்வுகள் பிஜேபிக்கு முற்றிலும் தெரியாமல் மற்றும் சம்பந்தமில்லாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறுகின்றன. 2021 டிசம்பரில் சாண்டியாகோ மார்ட்டின் பாஜகவுக்கு $0.00 கோடி நன்கொடை அளித்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியதாக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி சட்டசபை தேர்தலுக்கு முன் மார்ட்டின் பாஜவுக்கு $100 கோடி நன்கொடை அளித்துள்ளதாகவும் இந்த விவகாரம் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என ட்வீட் செய்துள்ளார். April 2019 மார்ட்டின் நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். தொடர்ந்து 4 நாட்களில் $6 கோடி ரொக்கம் மற்றும் 24 லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் மற்றும் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிக்கிம் அரசிடம் $4,500 கோடி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நில மோசடி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட மார்ட்டின் மீது 2011 CBI 30 வழக்குகளை பதிவு செய்தது. 100 கோடி நன்கொடை அளிக்கும் மோடி அரசு என்ன வாக்குறுதி அளித்துள்ளது என்று அழகிரி கேள்வி எழுப்பினார். மார்ட்டின் நிறுவனத்திடமிருந்து ஏதேனும் பணம் பெற்றுள்ளதா என்பதை பாஜக உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். ஈடி மற்றும் பெட் வழக்குகளில் மத்திய அரசு மட்டுமே செல்வாக்கு செலுத்த முடியும். இது 2 கேள்விகளுக்கு வழிவகுக்கிறது. இந்த சோதனைகள் வலுக்கட்டாயமாக நன்கொடை வசூலிக்க நடத்தப்பட்டதா, அல்லது சோதனைக்குப் பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்ள நன்கொடைகளை ஊக்குவிக்கும் வழியை கண்டுபிடித்தார்களா? மார்ட்டினின் விரைவான செல்வம் பற்றிய வாக்குறுதியை மோடியின் நல்ல நாட்கள் வாக்குறுதியுடன் வேறுபடுத்தி மோடிக்கும் மார்ட்டினுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்று தனது சுவரொட்டிகளில் அறிவிக்க பாஜகவுக்கு சவாலாக உள்ளது. ஈடி வழக்குகளில் செல்வாக்கு செலுத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உள்ளது. மேலும் அரசாங்கத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஒரு கட்சி தனது சொந்த அரசாங்கத்தின் விசாரணையில் உள்ள நிறுவனத்திடமிருந்து பணத்தை ஏற்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. மார்ட்டினின் இரகசியங்களை மோடி வெளிப்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம், அல்லது அதற்கு நேர்மாறாக இருக்கலாம். மாற்றாக, பாஜகவுக்கு யார் நன்கொடை அளித்துள்ளனர், எவ்வளவு நன்கொடை அளித்துள்ளனர் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் எதிர்க்கட்சி தனது நன்கொடையாளர்களை வெளியிடலாம். பிரத்யேக எண்ணை அறிமுகப்படுத்தியவுடன் இந்த விவரங்கள் விரைவில் பொதுவில் வரும். உலகின் மிகப்பெரிய கட்சி என்ற வகையில் பணமோசடி வழக்கில் தொடர்புடைய எந்த நிறுவனத்திடமிருந்தும் நன்கொடை பெறவில்லை என்று பாஜக தெரிவிக்க வேண்டும், அல்லது இருந்தால் பணத்தை மார்ட்டினிடம் திருப்பித் தர வேண்டும். 2021 அக்டோபரில் எகனாமிக் டைம்ஸ் 7,500 கோடி ரூபாய் என்று ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஹெட்டரோ பார்மா நிறுவனத்திற்கு திரும்பியது வருமான வரித்துறையின் சோதனையில் அறிவிக்கப்படாத 500 கோடி வருமானம் மற்றும் 142 கோடி ரொக்கம் மீட்கப்பட்டது. சோதனையைத் தொடர்ந்து நிறுவனம் தேர்தல் பத்திரங்களை வாங்கியது. இதில் April 2022 40 கோடி மற்றும் ஜூலை மற்றும் October 2023 தலா 10 கோடி மதிப்புள்ள பத்திரங்கள் உட்பட மொத்தம் 60 கோடி நன்கொடை அளிக்கப்பட்டது. சோதனைக்குப் பிறகு தேர்தல் பத்திரங்களை வாங்கும் இந்த முறை மிரட்டி பணம் பறிப்பதற்காக ரெய்டுகளை பயன்படுத்துவதை பரிந்துரைக்கிறது. ரெய்டுகளை நடத்தும் கட்சிக்கு நிறுவனங்கள் விருப்பத்துடன் பெரிய தொகையை நன்கொடையாக வழங்குமா என்ற கேள்வியை இது எழுப்புகிறது. இடி மற்றும் ஐடியை மிரட்டி பணம் பறிக்கும் நடைமுறை அரசியலிலிருந்து மற்ற கட்சிகளிலிருந்து எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் வற்புறுத்தப்பட்டு வணிக உலகம் வரை பரவியுள்ளது. மற்றும் கோட் கொடி மீடியா மற்றும் கோட் இன் ஒரு பகுதியாக குறிப்பிடப்படும் ஒரு ஊடக நிறுவனம் 966 கோடி மதிப்பிலான பத்திரங்களை வாங்கியது மற்றும் 14,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை பெற்றது. இந்த சிக்கல் விரிவானது, எனவே அடுத்த வீடியோவில் மேலும் விவாதம் தொடரும். மதம் மற்றும் தேசத்தின் பெயரால் தவறாக வழிநடத்தப்படுவதைப் பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நான் என் அனுதாபத்தையும் அழுவதற்கு ஒரு தோளையும் வழங்குகிறேன். வணக்கம், நான் ரவீஷ்குமார்.